அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கையின் வடக்கே ராணுவம் தமது நிலங்களை பலவந்தமாக கைப்பற்றியிருப்பதாக முஸ்லீம்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டம் குறித்த செய்திகள்.
இரவோடு இரவாக இந்த காணியை சுற்றி முள்ளுக்கம்பிடப்பட்டு அந்த காணியை அடைக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு அதிகாலையிலே மக்கள் கொந்தளித்து பெருவாரியான மக்கள் ஒன்று திரண்டு ராணுவத்துக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினார்கள். அரசாங்கத்துக்கும் எதிரான கோஷங்களை எழுப்பி நிக்காந்து கொண்டும் நாங்கள் இதை விட்டு வெளியேற மாட்டோம் என்று வீதி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்.
முஸ்லீம் கணவர் ஒருவர் 3 முறை தலாக் என்று கூறி மனைவியை விவாகரத்து செய்யும் முத்தலாக் முறையை ஒழிக்க சட்டம் தேவை என்று பாரதிய முஸ்லீம் மகளிர் இயக்க மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது குறித்து அந்த அமைப்பின் கருத்துக்கள்.
வெளிநாடுகளுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ வேலைக்கு போறாங்க, அங்கிருந்து போன்ல இருந்து தலாக் சொல்லிடுறாங்க, லெட்டர் எழுதி அனுப்பிச்சிடுறாங்க, எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிடுறாங்க. ஒரு தலைபட்சமான வாய்வழியான இந்த தலாக் முறைகள் வந்து செல்லாது அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிக்கணும். அப்படி வந்து அறிவிக்கல அப்படின்ற பட்சத்துல பெண்கள் குழந்தைகள் தான் நிராதரம் வராங்க.
நிறைவாக வேர்களை வெறுக்கும் விருதுகள் தொடரின் 5ஆம் பகுதி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் பூபாலரத்னம், சிவகன், சாதாத்.
அமெரிக்காவால் விடுதலை செய்யப்பட்ட பாகிஸ்தானிய தலிபானின் மூத்த தலைவர் ஒருவர் பாகிஸ்தானுக்கு திரும்பியிருப்பதாக பாகிஸ்தானிய மூத்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். முன்னாள் தலிபான் தலைவர் ஹக்கிமுல்லா மௌதூக்கு நெருக்கமானவராக கருதப்படுகிற லத்தீப் மெசூத் அவர்கள் கடந்த ஆண்டு ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். 3 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டதை உறுதி செய்த அமெரிக்க படையினர் அவர்கள் யார் என்பதை கூறவில்லை. இப்படியான நாடுகடத்தல்கள் வளமைக்கு மாறானவை என்று கூறும் செய்தியாளர்கள் நின்று போயிருக்கின்ற தலிபான்களுடனான பேச்சுக்களின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியாக இவை இருக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
கொங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கில் கிராமங்கள் மீது நடத்தப்பட்டிருக்கின்ற தாக்குதலில் குறைந்தது 30 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பெனி என்ற ஊரின் அருகே இருக்கின்ற கிராமங்களில் சனிக்கிழமை இரவு தாக்குதல் நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த அக்டோபர் மாதம் முதல் இந்த பகுதியில் 250க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. யுகாண்டாவின் கிளர்ச்சி குழுவான ADF தான் இந்த வன்முறைக்கு காரணம் என அதிகாரிகளும் சிவில் உரிமை குழுக்களும் பழி சுமத்துகின்றன. ஆனால் இந்த குழுவை குற்றஞ்சாட்ட போதிய ஆதாரம் இல்லை என ஆய்வாளர்கள் சிலர் தெரிவிக்கின்றனர்.
ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருக்கமான உறவை பேண விரும்புகின்ற பல கிழக்கு ஐரோப்பிய நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடுவதாக ரஷ்யா மீது ஜெர்மனி ஆட்சித் தலைவியான அங்கிலா மெர்க்கல் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார். டைவெர்ட் செய்தி பத்திரிகைக்கு செவ்வி ஒன்றை வழங்கிய மேர்க்கல் அவர்கள் ரஷ்யாவுடன் ஒரு நல்லிணக்க அடிப்படையிலான அணுகுமுறையை கையாள வேண்டும் என்று வலியுறுத்திய தனக்கு முன்னதான ஆட்சியில் இருந்த மூவரின் விமர்சனத்தை மறுத்து பேசியிருக்கின்றார். மோல்டோவா, ஜோர்ஜியா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு ரஷ்யா பிரச்சினை கொடுப்பதாக மேர்க்கல் கூறியிருக்கின்றார். பால்கன் பிராந்திய மேற்கு பகுதி நாடுகளை பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தண்ணீர் தங்கியிருக்க செய்ய ரஷ்யா முயல்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
நைஜீரியாவின் மத்தியில் இருக்கின்ற மின்னா என்ற ஊரின் சிறைச்சாலையில் துப்பாக்கிதாரிகள் நுழைந்து கைதிகள் கிட்டத்தட்ட 200 பேரை விடுவித்திருக்கிறார்கள். நிஜர் மாநிலத்தில் இருக்கின்ற இந்த சிறையில் சனிக்கிழமை என்று நுழைந்தவர்கள் இஸ்லாமியவாத ஆயுதக் குழுவான போக்கோஹராமின் ஆட்களா அல்லது ஏதும் குற்றக்கும்பலா என்பது தெளிவாகவில்லை என போலீசார் கூறுகின்றனர். அண்மைய ஆண்டுகளில் பல தடவைகளில் போக்கோஹராம் ஆயுததாரிகள் சிறைகளை தாக்கியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தவிர குண்டுவெடிப்புகள், தாக்குதல்களை நடத்தி ஆயிரக்கணக்கானவர்களை கொன்று வடக்கு மற்றும் மத்திய நைஜீரியாவில் பாதுகாப்பின்மைக்கு காரணமாக இருந்து வருபவர்களும் போக்கோஹராம் அமைப்பினர்தான்.
ஏமனில் பணயமாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க செய்தியாளரான லியூக் சோமஸ் அவர்களை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு தோல்வியில் முடிந்த நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட சிறப்பு படையினருக்கு தீவிரவாதிகள் பிடித்து வைத்திருந்த அடுத்த பணய கைதியின் அடையாளம் தெரிந்திருக்கவில்லை என்று மூத்த அமெரிக்க அதிகாரி ஒருவர் BBCயிடம் தெரிவித்திருக்கின்றார். பணயத்தொகை குறித்த ஒரு சமரச பேச்சுவார்த்தையை அடுத்து பேரே ஹோரே அவர்கள் இன்று விடுதலை செய்யப்படவிருந்ததாக அவர் பணியாற்றிய தென்னாப்பிரிக்க ஆசிரியர்கள் என்ற தொண்டு நிறுவனம் கூறியிருந்தது. இந்த மீட்பு முயற்சியின் பொழுது 2 பணய கைதிகளும் அவர்களை பிடித்து வைத்திருந்தவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். கொல்லப்படுவார்கள் என்று பெரும் ஆபத்தை எதிர்நோக்கியிருந்த சோமஸ் அவர்களை மீட்க விரைவாக செயற்பட வேண்டும் என்ற நிலையில் எதிர்பாராத நேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தில் அமெரிக்க படையினர் தவறு செய்துவிட்டதாக பிரிட்டனுக்கான அமெரிக்க தூதுவர் மேத்யூ பசன் அவர்கள் BBCயிடம் கூறியிருக்கின்றார்.
டெட் சீ ஸ்க்ரால்ஸ் என்று சொல்லப்படும் பிரபலமான யூத சரித்திர ஆவணங்கள் கண்டெடுக்கப்பட்டிருந்த இஸ்ரேலின் முக்கியமான அகழ்வாராய்ச்சி இடம் ஒன்றிலிருந்து தொல்பொருட்களை திருடி கொண்டிருந்த கும்பல் ஒன்றை பிடித்திருப்பதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகின்றனர். மண்டையோட்டு குகை என்று அறியப்படுகின்ற ஒரு இடத்தை இலக்கு வைத்து இந்த திருட்டு கும்பல் தமது கைங்கரியத்தை காட்டியதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பிடிபட்டவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஒரு பையில் 2000 வருடம் பழமையான பேன்சீப்பு ஒன்று உள்ளிட்ட பொருட்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதியில் பலகாலமாகவே திருட்டு பிரச்சினை மிகவும் அதிகம்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையின் வடக்கே இராணுவம் தமது நிலங்களை பலவந்தமாக கைப்பற்றியிருப்பதாக முஸ்லிம்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே வவுனியா மாவட்டம் செட்டிகுளம் பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட முஸ்லிம் ஊராகிய ஆண்டியாப்புளியங்குளம் கிராமத்தில் பொது தேவைக்குரிய காணிக்காக போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. பொது தேவைக்கென ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த 12 ஏக்கர் காணியை துப்பரவு செய்த போது அந்த காணி தமக்கே சொந்தமானது என கூறி இராணுவத்தினர் தடை செய்திருந்ததை அடுத்தே இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. விளையாட்டு மைதானம் ஒன்றும் ஆரம்ப பாடசாலை ஒன்றும் இங்கு அமைப்பதற்கென அகில இலங்கை காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் அமைச்சருமாகிய ரிசாட் பதியுதீன் அவர்கள் நிதியொதுக்கீடு செய்திருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இதனால் அங்கு 2வது நாளாக இன்றும் ஊர் மக்கள் ஒன்று கூடி இராணுவத்திற்கும் அரசுக்கும் எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றார்கள். இதனை அடுத்து செட்டிகுளம் பிரதேச சபை தலைவர், பிரதேச செயலாளர், இராணுவ போலீஸ் உயரதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களுடன் பேச்சுக்கள் நடத்தியிருக்கின்றார்கள். இதுகுறித்து ஆண்டியாப்புளியங்குளத்தைச் சேர்ந்தவரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் செட்டிகுளம் பிரதேச சபை உறுப்பினருமாகிய முகமது முஸ்தபா சாஜுடீன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
இந்த காணியை துப்புரவு செய்து கொண்டிருந்த வேளையிலே இராணுவத்தினர் குறுக்கிட்டு இந்த காணியை துப்புரவு செய்யக்கூடாது என்று தர்க்கப்பட்ட நேரத்தில் பொதுமக்கள் அனைவரும் அந்த இடத்துக்கு சென்றோம். அங்கு சென்று பார்த்த பொழுது இராணுவங்கள் குவிக்கப்பட்டு இந்த காணியை விட்டு வெளியேறுமாறு எங்களுக்கு பணிக்கப்பட்டது. அவ்வேளையிலே நாங்கள் உடனடியாக ரிசாட் பதியுதீன் அமைச்சர் அவர்களுடன் தொடர்பு கொண்டு பேசினோம். எஸ் அவர்களுடையும் ஏனைய அதிகாரிகளும் பேசிய போது கஜசிங்கபுர முகாமிலிருந்து இராணுவ தளபதி ஒருவர் அங்கு சமமளித்து ரிசாட் பதியுதீன் அவர்களோடு உரையாடினார். தொலைபேசி மூலமாக உரையாடி சொன்னார், நீங்கள் இதில் பிரச்சனைப்பட வேண்டிய அவசரம் ஒன்றுமில்லை, உங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட காணி என்று சொன்னால் நாங்கள் உங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சு தருகிறோம், நீங்கள் இப்பொழுது இந்த காணியை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லி சொன்னதன் காரணமாக மக்கள் எல்லாரும் அதை விட்டு வெளியேறிய பிறகு இரவோடு இரவாக இந்த காணியை சுற்றி முள்ளுக்கம்பிடப்பட்டு அந்த காணியை அடைக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு அதிகாலையிலே மக்கள் கொந்தளித்து பெருவாரியான மக்கள் ஒன்று திரண்டு இராணுவத்துக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினார்கள். அரசாங்கத்துக்கும் எதிராக கோஷங்களை எழுப்பி எல்லா காணிகளையும் இராணுவங்கள் அடைத்திருக்கின்றது என்று எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் இதை விட்டு வெளியேற மாட்டோம் என்று வீதி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இன்று நடந்த இந்த நிகழ்வை உடனடியாக நிறுத்துமாறும் தாங்கள் 15 நாட்களுக்குள்ளே இதற்கான முடிவுகளை நாங்கள் பெற்று தருவோம் என்று செட்டியுளம் போலீஸ் அதிகாரி அவர்களும் டிஎஸ் அவர்களும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பிரச்சனை தற்பொழுது ஓய்வு பெற்றுள்ளது
என்றார் செட்டிகுளம் பிரதேச சபையின் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் சாஜுடீன் அவர்கள். இந்த விடயம் குறித்து அமைச்சர் ரிசாட் பதியுதீன் அவர்களின் கவனத்திற்கு நேற்றைய தினம் கொண்டு வரப்பட்டிருந்த போதிலும் இன்று அவர் வெளிநாடு சென்றிருப்பதாக தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்ததனால் அவருடன் மீண்டும் தொடர்பு கொள்ள முடியாமல் போயுள்ளது என்றும் சாஜுடீன் தெரிவித்தார். இந்த விடயம் குறித்து ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரியவுடன் பிபிசி தொடர்பு கொண்டு கேட்டபோது இராணுவத்திற்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டை அவர் மறுத்துரைத்தார். அத்துடன் பொதுமக்களின் காணிகளையோ அல்லது பொது தேவைக்குரிய காணிகளையோ தாங்கள் கைப்பற்றவில்லை என்றும் தங்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள காணிகளுக்கே தாங்கள் சென்றிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். மகப்பேற்றுக்காக ஆஸ்திரேலியா பெருநிலப்பரப்புக்கு கொண்டுவரப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த தமிழ் குடும்பத்தை மீண்டும் நவுரு தீவுகளில் உள்ள தடுப்பு முகாமுக்கு ஆஸ்திரேலிய அதிகாரிகள் பலவந்தமாக அனுப்பி வைத்திருப்பதாக அந்நாட்டின் அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து ஆஸ்திரேலியாவின் அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்களில் ஒருவரான பால விக்னேஸ்வரன் அவர்களை தொடர்பு கேட்டார் சீவகன்.
2 நாட்களுக்கு முன்னர் கிட்டத்தட்ட 25 குடும்பங்கள் ஆஸ்திரேலியாவில் போடும் கோரிய 25 குடும்பங்கள் நவுருக்கு திருப்பி அனுப்பப்பட போவதான ஒரு செய்தியை அது இது புகத்தில் நடைபெற்றது. அந்த அடிப்படையில் பல குழந்தைகள் உட்பட கிட்டத்தட்ட 44 குழந்தைகள் உட்பட அவர்கள் ஆஃப்ஷோர் டிடென்ஷன் சென்டர் என்று சொல்லப்படுகிற ஆஸ்திரேலியாவின் பேரநிலப்பரப்புக்கு வழியில் உள்ள இடத்துக்கு அனுப்பப்பட்டதே அந்த செய்தி. அதற்கு எதிராக பேர்த்தைச் சேர்ந்த அல்லது மேற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்தைச் சேர்ந்த அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு போராட்டம் போராட்டம் ஒன்றை நடத்திய இடத்தில் போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு சின்ன கையளப்பு என்று சொல்ல முடியாது, ஆனால் தள்ளலும் எழுத்தலுமான சில ஒரு முரண்பாடு நடைபெற்றது உண்மைதான். இந்த குடும்பங்களை ஆஸ்திரேலியா வந்து தூக்கி வழியை அனுப்பக்கூடாது என்றுதான் அவர்கள் குறிப்பாக இந்த போராட்டத்தை செய்திருந்தார்கள். அவர்களில் ஹைலைட்டட் கேஸ் என்று சொல்லப்படுகிற முன்னிறுத்தி பேசப்பட்ட குடும்பம் ஒரு கிறிஸ்தவ பின்னணியைச் சேர்ந்த இலங்கை தமிழ் குடும்பம் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஆஸ்திரேலியாவை நோக்கி வந்த இடத்திலேயே தடுக்கப்பட்டிருந்தார்கள். சென்ற ஆண்டு நடப்பகுதிக்கு பின்னர் ஆஸ்திரேலியாவுக்கு வந்த யாரையுமே இந்த மண்ணுக்குள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்த போதிலும் உடல் நலம் குறைந்தோர் இவ்வாறான கர்ப்பிணி குடும்ப தாய்மார்கள் போன்றவற்றை அவர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு எடுத்து இந்த குழந்தைகள் பிறப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலேயே இந்த குடும்பம் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. இது பற்றி கருத்து தெரிவித்திருந்த இந்த அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்களில் ஒருவர் பேரத்திலிருந்து சொல்லும் போது, அதாவது அண்மையில் குழந்தையை பிரசவித்த இந்த தாயை பற்றி தாம் மிகவும் கரிசனை கொண்டிருப்பதாகவும் மிகவும் விசனத்துடன் இருப்பதாகவும் சொல்லியிருந்தார். அவரது மன நலம் குறித்து தாம் வருந்துவதாக சொன்ன அவர், இந்த குடும்பம் இலங்கையில் இருந்த போதே கிட்டத்தட்ட சித்திரவதை மேலும் பல விதமான சிரமங்களை அனுபவித்து வந்திருந்ததால் அவர்களை திருப்பி அனுப்பக்கூடாது என்றும், இந்த குழந்தை பிறந்திருக்கும் இந்த நேரத்தில் இங்கே சிறந்த உடல்நல உளநல பராமரிப்புகள் இருக்கிற ஆஸ்திரேலியாவை விடுத்து நாவருக்கு அனுப்பது தவறு என்றும் அதையிட்டு தாம் வருத்தம் கொண்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள்.
சரி, இவர்களை நவுருவுக்கு அனுப்பப்படுகின்ற பொழுது அவர்கள் ஆஸ்திரேலியாவின் பெருநில பரப்புக்கு வெளியே அனுப்பப்படுகின்றார்கள், மற்றது கிட்டத்தட்ட ஒரு தடுப்பு முகாமுக்கு அனுப்பப்படுகின்றார்கள் என்பதை விட இப்படி அங்கு அனுப்பப்படும் பொழுது அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய வேறு பிரச்சனைகள் என்ன? அவர்கள் ஏதாவது மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றதா?
ஒரு சிக்கலான நிலைமை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வாரத்தில் இங்கு ஆஸ்திரேலியாவில் எடுக்கப்பட்ட செனட் சபையில் கிட்டத்தட்ட அனுமதிக்கப்பட்ட ஒரு சட்ட மூலத்துக்கு இணங்க இவர்கள் ஆஸ்திரேலியாவுக்குள் இந்த குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் வந்திருந்ததால், அதாவது ஆஸ்திரேலியாவை நோக்கி வந்திருந்ததால், இவர்களுக்கு ஆஸ்திரேலியாவில் எந்த விதமான எதிர்காலமும் இல்லை என்ற அடிப்படையிலேயே இந்த அரசாங்கம் இயங்குகிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் நவுருக்கு அவர்களை ஒரு அகதிகளுக்கான பிரகடனத்தில் கையொப்பப்பட்ட நாடு என்ற அடிப்படையில் எமக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு தோரணையிலேயே இவர்களை நவுரு நோக்கி அனுப்புகிறார்கள். அந்த அடிப்படையில் ஆஸ்திரேலியா தனது பொறுப்புகளை கிட்டத்தட்ட கை கழுவி விட்டதாகவே கருதும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
இன்னொரு விஷயம் இங்கு பார்க்கின்ற பொழுது, அண்மை காலமாக ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகின்ற செய்திகளை பொறுத்தவரை குழந்தைகளோடு இருக்கின்ற குடும்பங்களுக்கு சாதகமான அம்சங்கள் எல்லாம் நிறைய நடப்பது போன்றும் அதுக்கான சட்டங்கள் உருவாக்கப்படுவது போன்றும் தகவல் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பிறந்த ஒரு குழந்தையை மீண்டும் ஒரு ஹாஸ்டலான அதற்கு ஏற்புடையது அல்லாத ஒரு இடத்துக்கு அனுப்புவது என்பது ஏன் எதுக்காக செய்கின்றார்கள் இந்த விஷயத்தை?
இந்த குழந்தைகளை அங்கே அனுப்புவது ஒரு உகந்த நிலைமை இல்லை என்பதையே நாங்களும் முன்னிறுத்தி பேசுகிறோம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த குடும்பங்கள், அதாவது சென்ற ஆண்டின் நடுப்பகுதிக்கு பின்னர் வந்து நவுருக்கு சென்ற குடும்பங்கள், நவுரில் உரிய மருத்துவ வசதியோ அல்லது அவர்களுக்கான ஒரு குழந்தை பேறு வரும்போது பார்த்துக் கொள்வதற்கான வசதியோ இல்லாதபடியால் அவர்களை ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு வந்ததாகவும், அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவதற்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்ற அடிப்படையிலேயுமே ஆஸ்திரேலியா தனது நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. சென்ற ஆண்டு நடப்பகுதிக்கு முன்னர் வந்தவர்களை இந்த அரசு கையாள்வதற்காக எடுக்கின்ற தீர்மானங்களில் சில தவறுகள் இருந்த போதிலும் அவர்கள் வழியில் விடும் நிலைமையே இப்போது காணப்படுகிறது. சென்ற ஆண்டு நடப்பகுதிக்கு பின்னர் வந்தவர்கள் நவுருவிலிருந்து வந்து சென்றது ஒரு மருத்துவ வசதிக்காக ஒரு நாட்டிலிருந்து வந்து சென்றதாக கருதப்படுமே ஒழிய ஆஸ்திரேலியாவுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்ற அடிப்படையிலேயே இந்த அரசாங்கம் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது என்றுதான் நாங்கள் கருதுகிறோம்.
ஆஸ்திரேலிய அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்களில் ஒருவரான பால விக்னேஸ்வரன். அடுத்து இந்திய செய்தி ஒன்று. முஸ்லீம் கணவர் ஒருவர் மூன்று முறை தலாக் என்று கூறிய மனைவியை விவாகரத்து செய்யக்கூடிய முத்தலாக் முறையை ஒழிக்க சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பாரதிய முஸ்லீம் மகளிர் இயக்கத்தின் மாநாட்டில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னையில் நடந்த இந்த மாநாட்டில், இந்தியாவில் ஒற்றை சிவில் சட்டம் வருவதை தாங்கள் ஆதரிக்கவில்லை என்றாலும் இஸ்லாமிய விழுமியங்களுக்கு அமையவே முஸ்லீம் சமூகத்தில் மகளிர் நலனை பாதுகாக்க புதிதாக சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்று இந்த அமைப்பு வாதிடுகிறது. முத்தலாக் முறையினால் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பது பற்றி பாரதிய முஸ்லீம் மகளிர் இயக்கத்தின் தமிழ்நாடு அமைப்பாளர் ஜெய்புன்னிசா ரிசா ரியாஸ் பாபுவை தொடர்பு கொண்டு கேட்டார் சாதாத்.
முத்தலாக் அப்படிங்கறத வந்து முற்றிலும் தடை செய்யணும் அப்படின்றத எங்க கூட்டத்தோட தீர்மானம். காரணம் என்ன அப்படின்னா, இஸ்லாம் மறுமலர்ச்சி காலம்னு சொல்லக்கூடிய காலத்திலே வந்து இந்த முத்தலாக்ங்கிறது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து வாய் வழியா ஒரு ஆண் வந்து மூணு முறை சொன்ன உடனே ஒரு திருமணம் முடிஞ்சு போறது அப்படிங்கிறது வந்து இஸ்லாத்திலே தடை பண்ணப்பட்ட விஷயம். அதை வந்து சட்ட ரீதியாகவும் வந்து முற்றிலும் தடை செய்யணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய தீர்மானம்.
இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறதா சொல்றீங்க. அப்ப இந்த முத்தலாக் முறைங்கிறது இஸ்லாத்துல எந்த விதத்துல இருக்கிறது?
இன்னைக்கு வந்து வாயில சொல்லிடுறாங்க, வந்து கோபத்துல கணவன் சொல்லிடுறாங்க, அதனால முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. வெளியில போய் வெளிநாடுகளுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ வேலைக்கு போறாங்க, அங்கிருந்து போன்ல இருந்து தலாக் சொல்லிடுறாங்க, லெட்டர் எழுதி அனுப்பிச்சிடுறாங்க, எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிடுறாங்க. இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு 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 தலைபட்சமான வாய்வழியான அந்த தலாக் முறைகள் வந்து செல்லாது அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிக்கணும். அப்படி வந்து அறிவிக்கல அப்படின்ற பட்சத்துல பெண்களும் குழந்தைகள் தான் நிராதரம் வராங்க. ஸோ அதனால இதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம்.
இந்த மாதிரி வாய் வழியா ஒரே நேரத்தில் மூன்று முறை தலாக் என்று சொல்லி விவாகரத்து செய்யும் போது அதை வந்து ஜமாத்தார்களும் முஸ்லீம் சமூகமும் உலமாக்களும் அங்கீகரிக்கிறாங்களா, அதை ஏத்துக்கிறாங்களா?
எத்தனையோ ஜமாத்துகள் வந்து லெட்டர் வந்தது, உங்க கணவர்ட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குன்னு கொடுத்துட்டு நாங்க என்ன பண்ண முடியும், கணவர் பார்த்து தலாக் சொல்லிட்டா முடிஞ்சதுதான் அப்படின்னு சொன்னவங்க இருக்கிறாங்க.
இந்த பிரச்சனை இந்த சமூகத்துல எந்த அளவுக்கு இருக்குது, இந்த மாதிரியான தலாக்குகள் எத்தனை நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
ரொம்ப புரியோடி போய் இருக்கு சார். நாங்க இப்ப வந்து ஒரு ஆண்டு காலமா நாங்க வந்து விமன் சரியத் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு வந்து சட்ட உதவிகள் ஆலோசனைகள் கொடுக்கறது, தேவைப்பட்ட அரசாங்கத்தின் மூலியமாவும் நாங்க சட்ட உதவிகள் பண்றது அப்படிங்கறத வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு வருஷத்துல மட்டும் நாங்க 4 சென்டர்ஸ் நடத்தோம், ஒரு சென்டருக்கு 100 கேசஸ்க்கு மேல வந்திருக்குது. ஸோ அந்த பெண்களுக்கு வந்து நீதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாததுனாலதான் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சென்டர் ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு சென்டருக்கு 100க்கு மேற்பட்ட கேஸ்கள் வருது அப்படின்னு சொன்னா பரவலா இந்த விஷயம் வந்து புரையோடு போயிருக்குன்றதா அர்த்தம்.
ஆண் பெண்ணோட திருமண வயது சம்பந்தமாகவும் உங்கள் அமைப்பு ஒரு கோரிக்கை வைத்திருக்குது, இது சம்பந்தமா என்ன முடிவு எடுத்தீங்க?
குரான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு பருவமடைந்து ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணணும். ஒரு ஆணா இருந்தாலும் அந்த குடும்பத்தை வந்து பராமரிக்கக்கூடிய பக்குவம் அடைஞ்சிருக்கணும், அதே மாதிரி ஒரு பெண்ணா இருந்தாலும் அந்த குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு பருவம் அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற வந்து சூழ்நிலையில வந்து பொல்யூஷன், அந்த குழந்தைகளுடைய வந்து மரபணுக்கள்ல இருக்கிற மாறுதல், வந்து மீடியால இருக்கிற அந்த ஒரு சேஞ்சஸ், இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால இன்னைக்கு சின்ன வயசுல வந்து ஏஜெட் பண்ணிடுறாங்க. உடனே வெறுமனா வயது வர மட்டும் வச்சுட்டு ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. அதன் அடிப்படையில நாங்க வந்து இன்னைக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிறபடி 18-21 வயசு அப்படிங்கறத நாங்க மட்டும் சொல்லல, இந்த 15 மாநிலங்களிலயும் ஒவ்வொரு பெண்ணுகிட்டையும் நாங்க கன்சல்ட் பண்ணிட்டு அது சரி அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்ட விஷயத்ததான் நாங்க வந்து முன்மொழிகிறோம். பெண்ணுக்கு 18 ஆணுக்கு 21 அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய வரைவு சொல்லுது. ஆக்சுவலா வந்து பாரதிய முஸ்லீம் பெண்கள் இயக்கம் லாஸ்ட் ஜூன் மாசம் 17 அன்னைக்கு நாங்க ஒரு டிராஃப்ட் லா ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். இது வந்து கடந்த 7 ஆண்டுகளா நாங்க வந்து பல்வேறு பெண்கள் அமைப்புகள், அதாவது முஸ்லீம் பெண்கள் கிராஸ் ரூட் லெவல்ல ஒவ்வொரு வில்லேஜ்லயும் இருக்கிற குழுக்கள்ல இருக்கிற பெண்கள், அத வந்து சட்டம் வல்லுநர்கள், ஜஸ்டிஸ் அந்த மாதிரி அகாடமிஷியன்ஸ் எல்லாரோடையும் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபைனல் பண்ண ஒரு முஸ்லீம் பெண்களுக்கான ஒரு லா வந்து டிராஃப்ட் பண்ணி நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். அதன் அடிப்படையில வந்து முஸ்லீம்கான குடும்ப சட்டத்தை வரையறுக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய கோரிக்கை. இரண்டாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலும் வந்து இந்தியாவுல ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு, யூனிஃபார்ம் சிவில் கோடு வேணும், எல்லாருக்கும் வந்து பொதுவான சிவில் சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவில இருக்கிற பல்வேறு மத பிரிவுகள், பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டவர்கள் இருக்கிற இடத்துல வந்து பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது முடியாது, முடியக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறது எங்களுடைய பார்வை. அதனால நாங்க முற்றிலும் வந்து பொது சிவில் சட்டம் வந்து வரக்கூடாது, அப்படி பெண்களோட பிரச்சனைகளை களையணும் அப்படின்னு உண்மையில அக்கறை இருந்தா அந்தந்த சமுதாயத்துக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் அடிப்படையில் அதை வந்து மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாங்க சொல்றோம். எல்லாருக்குமே தெரியும் வந்து முஸ்லீம் சமுதாயத்துல குரான்ல நிறைய பெண்களுக்கான உரிமைகள் வரையறுக்கப்பட்டிருக்கு, ஆனா சட்டம் அப்படிங்கிறது வரையறுக்கப்படல. ஹிந்துஸ்க்கு எடுத்துக்கோங்க, கிறிஸ்டியன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க, சட்டங்கள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு, ஆனா இந்த இஸ்லாமிய சட்டம் வந்து வரையறுக்கப்படாததான் இருக்கிறதுனால பெண்கள் எந்த உரிமையும் பெற முடியாத நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாங்க.
பாரதிய முஸ்லீம் மகளிர் இயக்கத்தின் தமிழ்நாடு அமைப்பாளர் ஜெய்புன்னிசா ரியாஸ் பாபு. நேயர்களே, இவர்களின் இந்த கோரிக்கை குறித்து உங்கள் கருத்துக்களை பிபிசி தமிழோசைக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக வேர்களை வெறுக்கும் விழுதுகள், தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த பெட்டகத்தொடரின் 5ஆம் பகுதி, தயாரித்து வழங்குவது எல்ஆர் ஜெகதீசன். தமிழின் தொன்மைக்கான சான்றுகளில் ஒன்று சங்க பாடல்கள். தமிழர்களின் தொன்மைக்கான சான்றுகளில் ஒன்று முதுமக்கள் தாழிகள். சங்க பாடல்களின் காலம் என்பது சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டம். முதுமக்கள் தாழிகளும் ஏறக்குறைய அந்த காலகட்டத்தைச் சார்ந்தவையே. தமிழரின் தொன்மத்தின் அறிவியல் சான்றுகளான முதுமக்கள் தாழிகள் குறித்து சங்கப்பாடல்களில் ஒன்றான புறநானூற்று கவிதை ஒன்றையும் அதன் பொருளையும் விளக்குகிறார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் ஜே ஆர் சிவராமகிருஷ்ணன்.
நனந்தலை மூதூர் கலஞ்சை கோவே நிலவரை சூட்டிய நீநெடும் தாளை புலவர் புகழ்ந்த பொய்யா நல்லிசை விரிகதிர் ஞாயிறு விசும்பி விவர் தன்ன சேன் விலங்கு சிறப்பிற் செம்பியர் மருகன் கொடி நுடங்கு யானை நெடுமா வளவன் தேவருலக மெய்தின் ஆதலின் அன்னோர் கவி தவிக்கும் கண்ணகன்ற தாழி வனைதல் வேட்டலையாயினும் இருநிலம் திகிரியாய் பெருமலை மன்னா வனைய ஒல்லுமோ நினைக்கே என்று இந்த பாடலில் கிள்ளிவளவன் என்ற சங்ககால மன்னன் குளமுற்றூரில் துஞ்சியதை அதாவது குளமுற்று போரில் இறந்ததை அறிந்த ஐயூர் முடவனார் என்ற சங்ககால புலவர் கிள்ளிவளவனுக்காக தாழி செய்யப்பட்டதை இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். அவனுடைய உடலானது மிகவும் பெரியதாக இருந்ததால் மேருமலையையே மண்ணாக கொண்டு பெரிய அளவிலான தாழியை செய்ய வேண்டும் என்பதனை இந்த ஐயூர் முடவனார் என்ற சங்ககால புலவர் குறிப்பிடுகிறார். இது புறநானூற்றில் 228வது பாடலிலே குறிப்பிடுகிறார்.
இந்த புறநானூற்று பாடலில் குறிப்பிடப்படும் முதுமக்கள் தாழிகள் என்பவை என்ன விளக்குகிறார் இந்திய தொல்லியல் துறையின் தென்மண்டல இயக்குனர் சத்யபாமா பத்ரிநாத்.
தமிழ்நாட்டில் பண்டைய காலத்தில் எஸ்பெஷலி சவுத் இந்தியா எடுத்துக்கலாம் இல்லாட்டி தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கலாம், பண்டைய காலத்தில் உங்களுக்கு முதுமக்கள் தாழின்னு சொல்லிட்டு இந்த பரியல் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியமாக இருந்தது. இது கிட்டத்தட்ட ஒரு 200 BC நாங்கள் சொல்கிறோம், அது ஜஸ்ட் அன் ஏஜ் 200 BC to 200 AD. இப்போ நாங்கள் எடுத்துக்கணும்னா 200 BCE to 200 CEன்னு சொல்கிறோம். ஸோ அந்த சமயத்தில் இந்த ப்ராக்டிஸ் இருந்தது. இந்த முதுமக்கள் தாழின்னு என்னென்னா பெரிய ஒரு பெரிய பானை, கிட்டத்தட்ட அது 3 அடி அவ்வளோ பெருசாக இருக்கும், வாயும் இருக்கும், வாய் அட்லீஸ்ட் ஒரு 1.5 அடி டயமீட்டர் 1.5 அடியே இருக்கும். தமிழ்நாட்டிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாழி ப்ராக்டிஸ் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு.
இதுவரை சுமார் 3000 அதிகமான முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. தென்னிந்தியா முழுக்க இவை கிடைத்திருந்தாலும் தமிழ்நாட்டில் இவை அதிகம் கிடைத்திருக்கின்றன. இப்படி கிடைத்திருக்கும் இந்த முதுமக்கள் தாழிகள் பண்டைகால தமிழர்கள் குறித்து என்ன சொல்கின்றன? மீண்டும் சத்யபாமா பத்ரிநாத்.
முதுமக்கள் தாழின்னு பார்க்கும்போது இந்த ஃபுல் ஸ்கெலட்டன் இருக்கு. இந்த ஃபுல் ஸ்கெலட்டன் எப்படின்னா இந்த தாழிக்குள்ள அந்த உடம்ப பாடி அப்படியே உள்ளே இறக்குறாங்க, முதுமக்கள் தாழிக்குள்ளே இறக்குறாங்க. அந்த இறக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இங்கிலீஷில் சொல்ல போனால் க்ரௌச்சிங் பொசிஷன் சொல்லிட்டு கால் எலும்போட உங்களுக்கு ஜென்ரலாக ஸ்கல் அதோட கிடைக்கும், நடுப்புற உங்களுக்கு இந்த ரிப்ஸ் எல்லாம் அப்படியே அந்த ஸ்கல்லுக்கு முன்னாடி ரிப்ஸ் விழுந்திருக்கும். ஸோ இது போல் எவிடன்சஸ் இருக்குது, நானே பார்த்துருக்கேன், நானே எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கேன். இது போல் இருக்கும்போது அது எந்த நேரத்தில் அந்த மனிதனை அப்படி ஜென்ரலி அது அவன் இறந்த உடனே பண்ணியிருக்கணும்னு ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா அந்த பாடி அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த சப்பிள்னஸ் இருக்காது, இறக்க முடியாது அவ்வளோண்டு இது இதுக்குள்ளே அந்த வாய்க்குள்ளே இறக்கி உக்கார வைக்க முடியாது. ஸோ அதனால் அது இறந்த உடனே அது பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஊக்கம், அதுதான் ஜென்ரலாக நாங்கள் பார்த்துட்டுருக்கோம்.
அதாவது இந்த முதுமக்கள் தாழிங்கிற அந்த வாய்ப்பகுதி சின்னதாக இருக்குது, அதுக்குள்ளே வந்து இறந்து ரொம்ப நேரம் ஆன ஒரு சடலத்தை இந்த மாதிரி உட்கார வைக்கிற மாதிரி இறக்கி குனிஞ்சு பார்க்குற உட்கார வைக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
இல்லை, தலையை இந்த முட்டிக்காலோட சேர்க்க மாட்டாங்க, அப்படியே உட்கார வைப்பாங்க. ஆனால் அது இப்போது கிட்டத்தட்ட ஒரு 2000 முன்னாடியான இது. அதனால் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தலை அங்கே விழுந்திருக்கு. ஆனால் உட்கார வச்சுருக்காங்க, அது மட்டும் டெஃபினட். ஜென்ரலாக முதுமக்கள் தாழினா உட்கார வச்சுருப்பாங்க.
அப்போது முதுமக்கள் தாழியில் உட்கார வச்ச நிலையில் எலும்புகள் கிடைக்கிறதுனால ஒருவேளை செயல்பட முடியாத ஒரு முதியவர்கள் அவங்க இனிமே வந்து பிழைக்கவே மாட்டாங்கங்கிற அந்த கடைசி காலத்தில் அந்த மாதிரி அவங்கள அதுக்குள்ளே இறக்கி வச்சிருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறதுக்கான அதுவும் ஒரு சாத்தியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
ஆஸ் அன் ஆர்கியாலஜிஸ்ட் நான் அப்படி நினைக்க முடியாது. நான் இப்போ எப்படி எனக்கு எப்படி கிடச்சிருக்கு இந்த முதுமக்கள் தாழியில் இந்த போன்ஸ் பொசிஷனை வச்சு நாங்கள் சொல்ல முடியும் அது செத்த உடனே இறக்கிருக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது ஒரு வெஜிடேஷன் ஸ்டேட்டில் இறக்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆஸ் அன் ஆர்கியாலஜிஸ்ட் என்னால் சொல்லவே முடியாது. அது நீங்கள் அங்கே இருக்கிறவங்க பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்டடி பண்ணால் தான் தெரியும்.
அப்படியான கூடுதல் தரவுகளை தன் கள ஆய்வின் ஒரு பகுதியாக சேகரித்து வருகிறார் அண்ணாமலை பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை பேராசிரியர் ஜே ஆர் சிவராமகிருஷ்ணன். அவருக்கு கிடைத்திருக்கும் தரவுகளும் தகவல்களும் வித்தியாசமானவை.
தமிழ்நாடு முழுவதும் இந்த பெருங்கற்கால மக்கள் வாழ்ந்த பகுதிகளில் புதைக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் தாழிகளில் அங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு அந்த பகுதியில் வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய பெருவாரியான மக்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த முதுமக்கள் தாழிக்குள்ளார வயதாகி இறப்பதற்கு முடியாதவர்களை இந்த முதுமக்கள் தாழிக்குள் இட்டு அவர்களுக்கு தேவைப்படுகின்ற உணவுப் பொருட்களையும் உள்ளுக்குள்ளார வைத்து தண்ணீர் அவங்களுக்கு என்ன பிடித்தமான உணவு அப்படிங்கறது அதையும் அந்த சிறிய மட்பாண்டங்கள்ல வைத்து உள்ளுக்குள்ளார விளக்கும் ஏற்றி வச்சிருக்கிறாங்க. சோ இந்த மாதிரியாக தான் அவர்கள் சொல்லிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்து பரவலா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையா இருக்கு.
எந்தெந்த பகுதிகளில் நீங்க இந்த மாதிரி போய் கள ஆய்வு பண்ணீங்க, அந்த இடத்துல இருக்கிற மக்கள் உங்ககிட்ட என்ன மாதிரியான தகவல்களை இது குறித்து தெரிவிச்சிருக்காங்க?
குறிப்பா தாயினிப்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாயினிப்பட்டி பகுதியில அங்க இருக்கக்கூடிய அந்த கல்லறைகளில் புதைக்கப்பட்டவர்களை பற்றி அந்த பகுதி மக்கள் கூறுகின்ற பொழுது, இறப்பதற்கு முன்பாக வயதானவர்களை, வயது முதிர்ந்தவர்கள், அதாவது இறக்க முடியாதவர்களை அந்த உயிரோடு இந்த பேழைக்குள் வைத்து புதைத்து இருக்கிறார்கள் என்று அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னிடம் கூறினார்கள். குறிப்பாக இதே நம்பிக்கை கொங்கு மண்டலத்திலும் இருக்கிறது. உடுமலைப்பேட்டை ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த முதுமக்கள் தாழிகளில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வயதானவர்கள் இறப்பதற்கு முன்பாக அவர்கள் ரொம்ப நாள் இழுத்துட்டு, அதாவது உயிர் போகாமல் அவர்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்ற போது அவர்களை அந்த பானைக்குள் வைத்து புதைத்திருப்பதாக, அந்த முதுமக்கள் தாழிக்குள் வைத்து புதைத்ததாக அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அவர்களும் கூறுகிறார்கள். அதே போன்று கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 400 பெருங்கற்கால மக்கள் புதைக்கப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நாங்கள் செல்கின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் வாசிகள் சொல்கின்ற கருத்து என்னன்னா, இதே மாதிரி வயதானவர்கள் வந்து இறப்பதற்கு முன்பாக அவர்கள் இறக்க முடியாதவர்களை இந்த முதுமக்கள் தாழிக்குள் இட்டு அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வைத்து அதனோடு அவர்களை புதைத்து விடுவார்கள். அவர்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதாவது உண்டு அவர்கள் ஒரு காலகட்டத்தில் உள்ளாரியே இறந்து விடுவார்கள் அப்படிங்கறதையும் அந்த மக்கள் கூறியிருக்கிறார்கள்.
அவர்களுடைய இந்த கூற்று வந்து வெறும் செவி வழி தகவலா தான் நீங்க பாத்தீங்களா, அல்லது அவங்களுக்கு யாருக்காவது அது தெரிஞ்சு நடந்ததற்கான ஏதாவது சாட்சிகள் அல்லது சடங்குகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு சொல்றாங்களா?
இப்போ நாங்கள் ஒரு ஆய்வாளர் அப்படிங்கிற கோணத்தில் நாங்கள் இதை பார்க்கின்ற பொழுது, இதுவரையில் நாங்கள் 275 முதுமக்கள் தாழிகளை டிஎன்ஏ ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கிறோம். இதுவரையில் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஆய்வின் முடிவுகள் அனைத்துமே ஒற்று வியாதியில் இறந்திருக்கிறார்கள், போரினால் இறக்கப்பட்டு இருக்கிறார்கள், தொற்று நோய்களின் மூலமாக இறந்தவர்கள் இருக்கிறார்கள், தொழுநோயால் இறக்கப்பட்டவர்களும் இந்த முதுமக்கள் தாழியில் வைத்து புதைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய ஆய்வு முடிவுகள் கிடைக்கின்றன, இதுவரையும் கிடைத்திருக்கு. ஆனால் வயதாக இறந்தவர்களுடைய டிஎன்ஏவும் நம்மளுக்கு அந்த ஆய்வுல எங்களுக்கு கிடைச்சது. குறிப்பாக எடமணல் அப்படிங்கிறது நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எடமணல் கிராமத்தில் இப்ப சமீபத்தில் நாங்கள் செய்த ஆய்வுல அங்க முதுமக்கள் தாழியிலிருந்து எடுக்கப்பட்ட எலும்பு துண்டுகள் 90 மதிக்கத்தக்க ஒரு வயதானவர் இறந்திருக்கிறார் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைச்சது. இவர் வந்து பார்த்தோம்னா இறந்த பிறகு அவர்களை அந்த பானையில் இட்டு புதைத்தார்களா, அல்லது உயிரோடு உயிருக்காக போராடி கொண்டு இருக்கின்ற அந்த முதுமை பருவத்துல உயிரோடு உள்ளார வைத்து புதைத்தார்களா அப்படிங்கிற அந்த ஆய்வு எங்களுக்கு அது வந்து சரியாக அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியல. ஆனால் அவர் வந்து வயதான பிறகுதான் இறந்திருக்கிறார் என்பது அந்த டிஎன்ஏ அங்கிருந்த எலும்பு துண்டுகள் மூலமாக நாங்கள் செய்த அந்த டிஎன்ஏ மரபணு சோதனையில் எங்களுக்கு தெரிய வந்தது.
இறக்கும் நிலையிலிருந்த நோய்வாய்ப்பட்ட முதியவர்களும் இந்த முதுமக்கள் தாழிகளில் உயிருடன் வைத்து புதைக்கப்பட்டதாக உள்ளூர் வாசிகள் நம்புவதை உறுதி செய்யக்கூடிய தொல்லியல் சான்றுகள் எவையும் இதுவரை கிடைக்காத நிலையில், அப்படி நடந்ததற்கான சாத்தியம் என்பது இன்றளவில் வெறும் யூகமே என்கிறார் சத்யபாமா பத்ரிநாத்.
என்னை பொறுத்தவரை யூகம்னு நினைப்பேன். அதுக்கெல்லாம் கொஞ்சம் எத்னோகிராபிக் ஸ்டடின்னு இருக்கு. எத்னோகிராபிக் ஸ்டடி பண்ணாதான் ஓரளவுக்கு உங்களுக்கு அப்படி இருக்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும்.
அப்படியான அந்த துறையில இது தொடர்பான ஆய்வுகள் எதுவும் நடந்திருக்கா இது வரைக்கும்?
எனக்கு தெரிஞ்சவரை இல்லை.
2000 முந்தைய முதுமக்கள் தாழிகளில் புதைக்கப்பட்டவர்கள் உயிருடன் புதைக்கப்பட்டதை உறுதி செய்யக்கூடிய விஞ்ஞான சான்றுகள் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்று நம் சமகாலத்தில் பல முதியவர்கள் அவர்களின் குடும்பத்தவரால் கொல்லப்படுவதற்கான சாட்சியங்கள் நிறையவே இருக்கின்றன. ஆனால் அந்த சாட்சியங்களை வைத்து இந்த முதியோர் கொலைகளை செய்பவர்களை தண்டிக்க முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அடுத்த பகுதியில் வேர்களை வெறுக்கும் விழுதுகள், தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த பெட்டகத் தொடரின் 5 பகுதி. தயாரித்து வழங்கியது எல்லா ஜெகதீசன். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
அமெரிக்காவால் விடுதலை செய்யப்பட்ட பாகிஸ்தானிய தாலிபானின் மூத்த தலைவர் லத்தீப் மசூத் பாகிஸ்தானுக்கு திரும்பியிருப்பதாக பாகிஸ்தானின் மூத்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். கொங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கில் கிராமங்கள் மீது நடத்தப்பட்டிருக்கின்ற ஒரு தாக்குதலில் குறைந்தது 30 கொல்லப்பட்டிருக்கின்றனர். ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருக்கமான உறவை பேண விரும்புகின்ற பல கிழக்கு ஐரோப்பிய நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடுவதாக ரஷ்யா மீது ஜெர்மனியின் ஆட்சித்தலைவி அங்கேலா மெர்க்கல் குற்றஞ்சாட்டியிருக்கின்றார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.